إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹுவின் பயத்தின்படி வாழுமாறு அல்லாஹுவின் கட்டளைகளை பின்பற்றியவர்களாக, அல்லாஹ் தடுத்த சிறிய பெரிய பாவங்களை விட்டு விலகியவர்களாக வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் வெகு விரைவில் சிறந்த மாதம் ஒன்றை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதை எளிதாக்கி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கண்ணியப்படுத்தினானோ, எதை சிறப்பித்தானோ, அதை கண்ணியப்படுத்துவது, அதை சிறப்பிப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சிறப்பித்ததை நாமும் சிறப்பிப்பது நம்முடைய ஈமானின் அடையாளம். அல்லாஹ் நேசித்ததை நாமும் நேசிப்பது நமது ஈமானின் அடையாளம். அந்த அடிப்படையிலே வருகின்ற இந்த ரமதான் மாதம் முஸ்லிம்களாகிய நமக்கு மிக சிறப்பான ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹி அல்குர்ஆன், இந்த ரமதான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, இந்த ரமதான் மாதம் இதில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக, வபையினாதிம் மினல் ஹுதா, நேர்வழி மட்டும் காட்டாது, நேர்வழியோடு நேர்வழி சம்பந்தப்பட்ட அத்தாட்சிகளை எல்லாம் விவரித்து தரக்கூடிய ஒரு வேதம் இந்த குர்ஆன். இந்த ரமதான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் இந்த அல் குர்ஆன், இந்த ரமதான் மாதத்திலே இறக்கப்பட்டது. அன்பானவர்களே, இந்த ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் நன்மையை நாம் அடைய வேண்டும், இதனுடைய நேர்வழியை நாம் அடைய வேண்டும், இந்த குர்ஆனோடு நமக்கு தொடர்பு பசுமையாக உறுதியாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நோன்பிருந்து, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நோன்பிருந்து இந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனிலிருந்து இறையச்சத்தை பெற வேண்டும். நோன்பின் மூலமாக உள்ளத்தை பண்படுத்தி, மனதை மென்மையாக்கி, நெஞ்சத்தை இலகுவாக்கி, குர்ஆனை ஓதி ஓதி அதனுடைய நேர்வழியை புரிந்து அந்த நேர்வழியை உள்வாங்கி அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ரமதான் ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்களுக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ரமதானிலே அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் உள்ளூரிலே இருப்பார்களோ அவர்கள் கண்டிப்பாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும். வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின், யார் நோயாளியாக இருப்பார்களோ அல்லது பயணத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு சலுகையாக அவர்கள் விட்ட அந்த நோன்பை வேறு மாதத்திலே அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு அதற்கேற்ப அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவை லேசை நாடுகிறான். எனவே உங்களுக்கு நீங்கள் பயணத்தில் இருக்கும் போதும், நீங்கள் நோயாளியாக இருக்கும் போதும் நோன்பை விடுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி அளித்திருக்கிறான். உங்களுக்கு அந்த சலுகையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இன்ஷா அல்லாஹ் நம்மை அடைய இருக்கிறது. அந்த மாதத்தை முறையாக பயன்படுத்தி அதனுடைய நன்மையை பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு இருக்க வேண்டும். அதற்கான துஆவும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கான தயாரிப்பும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சிறப்பித்து முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால் நாம் எந்த அளவிற்கு அந்த முக்கியத்துவத்தை புரிய வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ரமதானும் வந்து போகிறது. ஆனால் அந்த ரமதானிலே நான் அடைய பெற்ற நன்மை என்ன? அந்த ரமதான் எனக்கு என்ன தந்தது? அந்த ரமதானிலே நான் என்னை எப்படி உருவாக்கி கொண்டேன்? நன்மைகளில் இறை அச்சத்தில் என்னுடைய குணங்களில் என்ன மாற்றங்கள் இடத்தில் ஏற்பட்டன? அதற்குண்டான முழு சிந்தனையோடு முழு தயாரிப்போடு இந்த ரமதானுக்கு முன்பிருந்தே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் போதுதான் அன்பானவர்களே அந்த ரமதான் வந்துவிட்டதற்கு பிறகு அலட்சியத்திலிருந்தும் மறதியிலிருந்தும் கவனக்குறைவிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம், ரமதான் வந்தது சென்றது, நோன்பும் வைத்தார்கள், மக்களோடு தொழவும் செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் அதே ஹராமின் பக்கம், மீண்டும் அதே பாவங்களின் பக்கம், மீண்டும் அதே அலட்சியத்தின் பக்கம், மறுமையை மறந்த நிலை, மார்க்கத்தை புறக்கணித்த நிலை, அல்லாஹுவை விட்டு தூரமான நிலை. இப்படி இருக்குமேயானால் இந்த ரமதானிலே அவர்கள் நோன்பு வைத்ததால் என்ன பலனை அவர்கள் காண்பார்கள்? அன்பானவர்களே, பசித்திருப்பதும் தாகித்திருப்பது மட்டுமா நோன்பு? கண்டிப்பாக இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பிருந்ததற்கு பிறகு அவர்கள் பொய் பேசுவதை விடவில்லையோ, பாவங்களை விடவில்லையோ, அவர் இருந்த அந்த நோன்பினால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. மாறாக அவருக்கு எஞ்சுவது அவர் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான். யார் பொய் பேசுவதை விடவில்லையோ, தவறான காரியங்களை விடவில்லையோ, பாவத்தை விட்டு விலகவில்லையோ, அவருடைய நோன்பில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கோபமாக இந்த வாக்கியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். நோன்பிருந்து கொண்டு இந்த நிலை, ஏன் இந்த நோன்பு ஏன் என்று அவர்கள் உணராத காரணத்தால், ஏன் நான் நோன்பு இருக்கிறேன், இந்த நோன்பால் எனக்கு கிடைக்கப் போகக்கூடிய பலன் என்ன என்பதை சிந்திக்காமல், ஏதோ முஸ்லிம்களிலே ஒருவராக நாம் இருக்கிறோம், முஸ்லிம் சமுதாயம் நோன்பு வைக்கிறது, நானும் அதில் ஒருவனாக நோன்பு வைக்கிறேன் என்று சடண்டாக அவர்கள் நோன்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நோன்பின் நன்மை, நோன்பின் நோக்கம், நோன்பினால் என்ன பலனை என்னிலே நான் உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்காமல் அந்த நோன்பிலே அலட்சியமாக இருந்தார்கள். எனவே நோன்பு முடிந்ததற்கு பிறகு மிக அலட்சியமாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, ஒரு அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரியதாக, மிக நெருக்கமானதாக, அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்கின்றது என்பதற்கு அடையாளம், அது குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல சிறப்புகளை சொல்லியிருப்பது, அதனுடைய மேன்மைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விவரித்திருப்பது, அந்த ஒரு விஷயம் மிக சிறப்பானது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதற்கு அடையாளம். அந்த அடிப்படையிலே இந்த ரமதானை பற்றி அல்லாஹ் கூறியதை பார்த்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் குறித்து ஏராளமான சிறப்புகளை சொல்கிறார். ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இந்த ரமதான் மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை அவன் கண்ணியப்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளிலே அவன் விரும்பியதை, அவன் நாடியதை தனக்கென தேர்ந்தெடுக்கின்றான். எப்படி இடங்களில் அல்லாஹு தஆலா மக்காவை தேர்ந்தெடுத்தானோ, காபாவை தேர்ந்தெடுத்தானோ, அது போன்று காலங்களில் அல்லாஹு தஆலா தொழுகையின் நேரங்களை தேர்ந்தெடுக்கின்றான். காலங்களில் அல்லாஹு தஆலா ரமதானை தேர்ந்தெடுக்கின்றான். இப்படி இந்த ரமதானை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த ரமதானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம், இமாம் நஸ்ஈ ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள், ஹாதா ஷஹ்ரு ரமலான் ஜாஅகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இதை உணர்த்துவதாக இந்த ஹதீஸின் வாக்கியம் நமக்கு பொருள் தருகிறது. சொன்னார்கள், இதோ ரமலானின் மாதம், இது உங்களிடத்திலே வரப்போகிறது. அப்ப ரமலான் வருவதற்கு முன்பே ரமலானை குறித்த விழிப்புணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். ஆம் அன்பானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நாம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். நாமும் ரமலான் வரப்போகிறது என்று நினைவு கூர்வோம். எப்படி? பெண்களாக இருந்தால் அதற்குரிய சாமான சட்டுகளை வாங்குவதற்காக, அந்த ரமலானுக்கான ஆடைகளை தேவைகளை வாங்கி வைத்துக் கொள்வதற்காக, வியாபாரிகளாக இருந்தால் சீசன் வரப்போகிறது, அந்த ரமலானின் சீசனிலே என்ன வியாபாரம் செய்து அதிகமாக பொருள் சம்பாதிப்பது என்பதற்காக. இப்படி ஒவ்வொருவரும் துன்யாவின் அடிப்படையில் தான் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம். இபாதத்தின் அடிப்படையிலே ரமலானை வரவேற்பதற்கு தயாராகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை வரவேற்பதற்காக ரமதானை குறித்து முன்னறிவிப்பு செய்தார்களே, அது துன்யாவுக்காக அல்ல, இபாதத்துக்காக. இன்று ரமதானை பற்றி நாம் எதிர்பார்த்திருப்பது, ரமதானை வரவேற்க நாம் காத்திருப்பது அந்த ரமதானிலே நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளுக்காக. மற்ற மாதங்களில் சாப்பிடாத அளவில், மற்ற மாதங்களில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளாத அளவுக்கு இந்த ரமதானில் தான் ருசியான உணவுகளுக்கு பின்னால், சுவையான உணவுகளுக்கு பின்னால், வகை வகையான உணவுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரங்கள் எல்லாம் இந்த உணவுகளுக்கு பின்னும், ஆடைகளுக்கு பின்னும். ஏன், இன்னும் எத்தனையோ வாலிபர்களை, எத்தனையோ மக்களை நீங்கள் பார்க்கலாம், ஆண்கள் பெண்கள் என்று ரமதானிலே இரவு காலங்களில் வெட்டி கதைகளை பேசுவதிலே, சீரியல்கள் சினிமாக்களை பார்ப்பதிலே, சுற்றி திரிவதிலே, அங்கும் இங்கும் நின்று கொண்டு இரவை கழித்து விட்டு சஹர் நேரத்திலே சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ரு கூட தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையினரை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? ரப்புக்கு எவ்வளவு கோபம் வரும்! படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அதிருப்தி அடைவான்! ரஹ்மத்துகளை இறக்கக்கூடிய மாதத்தில், அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹ்மத்துகளை பெறக்கூடிய மாதத்திலே அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள், ஒரு சமயம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறுகிறார்கள். அப்போது ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். விளக்கம் கேட்கப்பட்டது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடம் வந்தார், நான் மிம்பரிலே ஏறிக்கொண்டிருந்த போது அல்லாஹுடைய அமீன், வஹியுடைய மலக், மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் என்னிடம் வந்தார். அவர் கூறினார், யார் ரமதானை அடைய பெற்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, யார் ரமதானை அடைய பெற்று அவருடைய பாவங்கள் ஆனால் மன்னிக்கப்படவில்லை, நரகத்தில் சென்று விட்டாரோ, அவரை அல்லாஹு தஆலா மேலும் சபிப்பானாக, நரகத்தின் ஆழத்தில் தள்ளுவானாக என்று ஜிப்ரீல் துஆ கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலின் அந்த துஆவை கேட்டுவிட்டு அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். ஜிப்ரீல் கூறுகிறார், குல் ஆமீன், ரசூலே இந்த துஆவுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று. ஃபகுல்து ஆமீன், அதற்கு பிறகு நான் சொன்னேன் ஆமீன் என்று. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் நரகத்திற்கே சென்றாலும் எவ்வளவு சீக்கிரம் அந்த நரகத்திலிருந்து அவன் வெளியாகுவான்? அவனுடைய அமல்கள், ஏதாவது ஒரு சில அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் கூட அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை அல்லாஹு தஆலா, அவனுடைய பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா பரிகாரத்தை கொடுத்து விட்டு உடனடியாக அவனை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து வெளியாக்குவான். ஆனால் இந்த ரமதானை வீணடித்தவன், இந்த ரமதானை அலட்சியம் செய்தவன், இந்த ரமதானில் அல்லாஹுவின் கோபத்தை சம்பாதித்தவனுக்கு
அல்லாஹுடைய சாபம் எந்த அளவு அல்லாஹுடைய சாபம் கடுமையாகிவிட்டதென்றால், நரகத்தியது மட்டுமல்ல மேலும் அவனை நரகத்தின் ஆழத்தில் அல்லாஹ் தள்ளட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொல்லுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆமீன் என்று சொன்னேன். எவ்வளவு பயத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள் பாருங்கள். மேலும் சொன்னார்கள், வமன் அத்ரக அபவைஹி அவ் அஹதஹுமா ஃபலம் யபுர்ரஹுமா ஃமாத ஃதஹலன்னார் ஃஅபஅதஹுல்லாஹ். ஜிப்ரீல் கூறுகிறார், யார் தன்னுடைய தாய் தந்தையில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றுக் கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்து அவர்களுக்கு நன்மை செய்து செலவழித்து சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வாய்ப்பை அடைய பெறாமல் இறந்து நரகத்திற்கு சென்று விட்டாரோ, தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யாததால். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், தாய் தந்தையருக்கு நோவினை தொந்தரவு பிரச்சனை அவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல, ஒருவர் தாய் தந்தைக்கு பிரச்சனை செய்வதில்லை, அவர்களிடத்தில் வம்பு தும்பு செய்வதில்லை, அவர்களுக்கு அநியாயம் செய்வதில்லை, அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை கொடுப்பதில்லை. இப்படி இருந்தால் மட்டும் போதாது, தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். தாய் தந்தையருக்கு தன்னுடைய செல்வத்திலிருந்து கருமித்தனம் பார்க்காமல் கஞ்சத்தனம் பார்க்காமல் கணக்கு பார்க்காமல் செலவு செய்ய வேண்டும். பிர் என்று சொன்னால் கை கால் அமுக்குவது மட்டுமல்ல, செல்வத்தை செலவழிப்பது, காசு பணத்தை கணக்கு பார்க்காமல் செலவழிப்பது. இன்று சில வாலிபர்களை பார்க்கிறோம், தன்னுடைய சுகபோகத்திற்கு ஊதாரித்தனமாக எவ்வளவோ செலவு செய்வார்கள். தாய் தந்தை என்று வந்துவிட்டால் ஒவ்வொரு நயா பைசாவிற்கும் கணக்கு பார்ப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹுவின் சாபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், நீங்கள் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடை என்றால் என்ன? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அதுவும் முதல் செலவு அவர்களுக்குத்தான், அதற்கு பிறகு மிஞ்சினால்தான் உன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு. يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين. يا الله நாங்கள் நன்மை நாடி செலவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், யாருக்கு நாங்கள் செலவு செய்வது? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் நன்மையை நாடி செலவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், யாருக்கு செலவு செய்வது? அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தைக்கு செலவு செய். அல்லாஹு தஆலா மனைவி என்று சொல்லவில்லை, பிள்ளைகள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்வது யாரை? லில் வாலிதை, பெற்றோருக்கு. அதற்கு பிறகு உள்ள அக்ரபீன், நெருக்கமான உறவினர்களுக்கு. அதில் மனைவி வருவார், அதில் பிள்ளைகள் வருவார்கள். முதலாவது தகுதி நாம் செலவழிப்பதற்கு நம்முடைய செல்வத்திற்கு நம்முடைய தாய் தந்தை. எனவேதான் ஒரு கோப்பையிலே பாலை கொண்டு வந்த அந்த மனிதர், தனது தாய் தந்தை தூங்கிவிட்டார்கள், மனைவியும் பிள்ளையும் பசியோடு இருக்கிறார்கள், அந்த கோப்பையில் உள்ள பாலின் சில துளிகளாவது அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றி இருக்கலாம் அந்த மனிதர். அவர்களும் பசியோடு கதறிக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள், ஆனால் தாய் தந்தை குடிக்காமல் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு மிடரை கூட நான் கொடுக்க மாட்டேன் என்று காலை வரை எதிர்பார்த்திருந்தார். தாய் தந்தை தூங்கி எழுந்ததற்கு பிறகு அந்த இருவருக்கும் புகட்டினார், பிறகு மிஞ்சியதை மனைவி பிள்ளைகளுக்கு புகட்டினார். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துஆவை ஏற்றார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இன்று நமது நிலை என்ன? மனைவிக்கு நகை வாங்கி கொடுப்போம், பிள்ளைகளை படிக்க வைப்போம், மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்போம், அதற்கு பிறகு மிஞ்சினால் தகப்பனுடைய மருத்துவத்திற்கு செலவு செய்வோம், அதற்கு பிறகு எஞ்சினால் தகப்பன் கேட்டதை வாங்கி கொடுப்போம். இவர்களை விட அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் பார்வையிலே அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்து அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு முன்னால் என்னை பற்றி பேசப்பட்டதோ ஆனால் அவர் சலவாத்து சொல்லவில்லையோ, அவர் இறந்து நரகத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹ் அவரையும் நரகத்தில் தூரமாக்குவானாக. சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஜிப்ரீல், ஆமீன் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்கிறார். அன்பானவர்களே, இப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த மாதத்தை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நன்மைகளை அதிகரித்து அந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நம்மில் ஒவ்வொருவரும் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப ரமதானை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை எதிர்பார்த்தார்கள், ரமதானை பற்றிய முன்னறிவிப்பு செய்தார்கள், நமக்கு ஆர்வம் சொன்னார்கள். எப்படி? துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதான் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, சொர்க்கம் திறக்கப்பட போகிறது என்றால் என்ன கருத்து? சொர்க்கத்திற்குண்டான அமல்களை செய்யுங்கள், சொர்க்கத்திற்கு தயாராகுங்கள், நரகம் அடைக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, நரகத்தின் அமல்களில் ஏதாவது ஒன்று உங்களிடத்தில் இருக்குமேயானால் அந்த பாவத்தை விட்டு விலகுங்கள், அந்த பாவத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், வழிகெடுக்கக்கூடிய அந்த சைத்தானே விலங்கிடப்பட்டு விடும்போது, தவறான இச்சைகளின் பக்கம் தூண்டக்கூடிய அந்த சைத்தானே விலங்கிடப்பட்டு விடும்போது, நீ உனது மன இச்சையை பின்பற்றி, உனது நப்சை பின்பற்றி பாவத்தின் பக்கம் சென்று விடாதே. சைத்தான் இப்போது இந்த ரமதான் மாதத்திலே உன்னை வழிகெடுக்க போவதில்லை, அல்லாஹ் அவனை தடுத்து விடுகிறான், அல்லாஹ் அவனுக்கு விலங்கிட்டு விடுகிறான், ஆனால் நீ உன்னையே சைத்தானாக ஆக்கிக் கொள்ளாதே. இன்று ரமதான் மாதத்திலும் ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால், ரமதான் மாதத்திலும் தடுக்கப்பட்ட காரியங்களின் பக்கம் அவன் செல்கிறான் என்றால், அங்கே என்ன கருத்து? அவன் சைத்தானை மிஞ்சி சென்று கொண்டிருக்கிறான், வழிகெடுக்கக்கூடிய சைத்தானுக்கே அங்கே விலங்கிடப்பட்டு விடுகிறது. ஆனால் இவனோ, சைத்தான் வழிகெடுக்கவில்லை என்றால் என்ன, என்னை வழிகெடுப்பதற்கு எனது நப்சும் எனது இச்சையுமே போதுமானது என்று அவன் அல்லாஹ்வின் மீது துணிவு கொண்டு விட்டான், அல்லாஹ் பாதுகாப்பான். அன்பானவர்களே, இவ்வளவு அழகான ஒரு எச்சரிக்கை இந்த ஹதீஸை நாம் ஒவ்வொரு ஆண்டும் ரமதானுக்கு முன்பாக அல்லது ரமதானிலே கேள்விப்படுகின்றோம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோமா? எனக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறானே, நான் அதில் செல்வதற்கு எவ்வளவு அமல்களை கொண்டு செல்ல வேண்டும்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய சின்ன பெரிய எந்த அமலையும் விட்டுவிடக்கூடாது. அதுபோன்று என்னுடைய அமல்களில் எந்த ஒன்றும் அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தி என்னை நரகத்தில் தள்ளிவிடக்கூடாது, அந்த கவனம் நமக்கு வர வேண்டும் அன்பானவர்களே. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டால் அந்த கதவில் எந்த கதவும் ரமதானுடைய மாதத்திலே சாத்தப்படுவது கிடையாது. அந்த கதவுகளில் எந்த கதவும் ரமதானுடைய மாதத்திலே சாத்தப்படுவது கிடையாது. அது மட்டுமல்ல, மலக்குகள் சொல்லக்கூடிய அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அன்பானவர்களே, நமக்கு ஒரு பெரிய ஒரு உலகத்தை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். காஃபிர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த உலகம்தான், மறுமை என்பது அவர்களுக்கு இல்லை, மறுமையின் மீது நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அப்படியே சில காஃபிர்களுக்கு இருக்குமேயானால் அது ஒரு கற்பனை நம்பிக்கை தான். ஆனால் மூமின்களை பொறுத்தவரை இந்த குறுகிய உலக வாழ்க்கையிலிருந்து, இந்த குறுகிய துன்யாவிலிருந்து வேறு ஒரு உலகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு மூமினுக்கு இந்த துன்யாவோடு அவனுடைய அமல்கள் முடியாது, ஒரு மூமினுக்கு இந்த துன்யாவோடு அவனுடைய எண்ணங்கள் முடிவடைந்து விடாது, ஒரு மூமினுடைய பார்வை இந்த துன்யாவோடு நின்று விடாது. இதற்கு அப்பாற்பட்டு ஏழு வானங்களுக்கு மேல் வரை ஒரு மூமினுடைய பார்வை இருக்க வேண்டும். அதான் தொலைநோக்கு, உண்மையான தொலைநோக்கு. நாளை, அடுத்த ஆண்டு, அடுத்த ஆண்டு வயோதிகம் என்பதற்கு சேர்த்து வைப்பதல்ல தொலைநோக்கு பார்வை, தூர பார்வை என்பது. ஒரு மூமினுடைய தூர பார்வை என்பது என்ன? அவனுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, அதை முன்வைத்து வாழக்கூடிய ஒரு மூமின் அவன் தான் பசீரா, அலா பசீரா. தெளிவான பார்வையில், தெளிவான ஆதாரத்தில், சரியான கண்ணோட்டத்திலே இருக்கிறான். ஆக ஒரு மூமினுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவனுடைய பார்வையை மறுமையின் பக்கமே திருப்பிக் கொண்டிருப்பார்கள். உனக்கு தெரியாத, உனக்கு இப்போது புரியாத, நீ இப்போது பார்க்க முடியாத ஒரு உலகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் உண்மையான உலகம், அதை நம்பு. அந்த உலகம் என்ன? மலக்குகளின் உலகம். அந்த உலகம் என்ன? சொர்க்க உலகம், நரக உலகம், மஹ்ஷருடைய உலகம், அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் நமது கண்களால் பார்த்தால் கூட அதில் சிலவற்றை மறந்து விடலாம், சிலவற்றை அறிய முடியாமல் போகலாம். ஆனால் நாம் பார்த்து புரிவதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், நினைவூட்டிக் கொண்டே இருந்தார்கள். சொல்கிறார்கள், பாருங்கள், மலக்குகளின் ஒரு உலகம் இருக்கிறது, மலக்குகள் இருக்கிறார்கள். இந்த ரமதான் மாதத்திலே அவர்கள் கூவிக்கொண்டே இருக்கிறார்கள். மலக்குகள் இந்த ரமதான் மாதத்தில் கூவிக்கொண்டே இருக்கிறார்கள், சப்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி? வயுநாதி முனாதின் குல்லலைலகின், ரமதானின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவ அழைப்பாளர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். யா பாகியல் கைரி அக்பில், நன்மையை வேண்டுபவனே முன்னேறிவா. வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், தீமையின் பக்கம் செல்லக்கூடியவனே தீமையை விட்டு உன்னை தடுத்துக்கொள். வலில்லாஹி உதகாஉ மினன்னார், இந்த ரமதானிலே அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அவனது அடியார்களை விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு இரவிலும் உன்னை நீ நரகத்திலிருந்து விடுதலை செய்து கொள். அல்லாஹ்வுடைய வானவர்கள் மூமின்களுக்கு அழைப்பு கொடுப்பதை அல்லாஹுவின் அந்த அறிவிப்பின்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அன்பானவர்களே, வானவரின் இந்த அழைப்பை நாம் செவிமடுக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூறிய ஹதீஸை, அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நினைவு கொண்டு ரமதானின் இரவிலே அல்லாஹ் எனக்கு நினைவூட்டுவதற்காக வானவர்களை நிர்ணயித்து அவர்கள் என்னை அழைக்கிறார்கள், நன்மையின் பக்கம் வா, மஸ்ஜிதின் பக்கம் வா, நீ செய்யக்கூடிய தீமையை விட்டு விலகு என்று அவர்கள் எனக்கு நினைவூட்டுகின்றார்கள் என்ற நினைவூட்டலை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த அறிவுரையை சொல்கின்றார்கள். அதுபோன்று அன்பானவர்களை, இமாம் நஸ்ஈ ரஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய மற்றும் ஒரு ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இது போன்று ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானின் வருகையை குறித்து சொன்னபோது சொல்கிறார்கள், அதாகும் ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ரு முபாரக், ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வரப்போகிறது. இங்கே ஒரு வார்த்தையை நபி அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், ஷஹ்ரு முபாரக், இது பரக்கத்தான மாதம், அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் இறக்கப்படுகின்ற ஒரு மாதம். இங்கே நாம் எதை புரிய வேண்டும்? ஒவ்வொரு வார்த்தைக்கும், அதாவது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஒரு தப்பர்த்தத்தை வைத்திருக்கிறோம் நமது அகராதியிலே. மார்க்கத்தில் அந்த வார்த்தைக்கு ஒரு அகராதி அர்த்தம் இருக்கும், ஆனால் நாம் அந்த வார்த்தைக்கு நமது வழக்கத்திலே ஒரு தப்பான அர்த்தத்தை முடிவு செய்து வைத்திருப்போம். உதாரணமாக ஹிக்மத் என்ற ஒரு வார்த்தை, அவர் ரொம்ப ஹிக்மத்தான ஆளு, எதற்கு சொல்வோம், தந்திரம் செய்வதற்கு. அவர் ரொம்ப ஹிக்மத்தா பேசுவார், எதை, தந்திரமாக பேசுவதை. அன்பானவர்களே, மார்க்கம் ஹிக்மத் என்று எதை சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய வேதத்தின் ஞானத்தை சொல்லுகிறது. இங்கே தந்திரமாக பேசுவதை, ஒரு விஷயத்தை பேசி மக்களை மயக்குவதை, அல்லது தன்னுடைய கருத்திற்கு ஏற்ப வாய் தானம் செய்வதை மக்கள் ஹிக்மத்தாக, அல்லது மக்களை ஏமாற்றுவதை மக்கள், அதாவது ஹிக்மத்தாக மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஹிக்மத் என்பதற்கு அந்த அர்த்தம் அல்ல. அதுபோன்றுதான் அன்பானவர்களே இந்த பரக்கத் என்ற வார்த்தை, இந்த பரக்கத் என்ற வார்த்தைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? உதாரணத்திற்கு உணவிலே பரக்கத், ஒருத்தர் வீட்டுக்கு போன நல்ல பரக்கத்தா சாப்பிட்ட, பரக்கத்தா உணவு செஞ்சிருந்தாரு, என்ன அர்த்தம் அதுக்கு? பல வகையான உணவு இருக்க வேண்டும், மூக்கிலிருந்து சாப்பிட்டது வெளியே வந்து உழ வேண்டும், அப்படி சாப்பிட்டு இருந்தா பரக்கத்தா சாப்பிட்டேன். இப்படி வாயிலிருந்து கிடையாது, அதுக்கு மேல மூக்கிலிருந்து வந்து உழுகணும், அவர் தும்மல் போட்டா சாப்பாடு உழுது. அந்த மாதிரி மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாம மலப்பாம்பு மாதிரி, இத பரக்கத்தா சாப்பிட்டேன். அதே போன்று உணவு வகைகள் இஸ்ராப் செய்து விட்டு ரொம்ப பரக்கத்தா செஞ்சு வச்சிருந்தாரு, ரொம்ப பரக்கத்தா இருந்துச்சு எல்லாமே. நாம் கொடுத்திருக்கக்கூடிய தப்பான அர்த்தம், பரக்கத் என்றால் என்ன? ஹலாலான உணவு. பரக்கத் என்றால் ஹலாலான உணவு, அல்லாஹ்வின் நினைவு கூறி சாப்பிடப்பட்ட உணவு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடப்பட்ட உணவு, ஏழைகளை மறக்காமல் சாப்பிடப்பட்ட உணவு, அண்டை வீட்டாருக்கு கொடுத்து சாப்பிடப்பட்ட உணவு, பசித்தவருக்கு கொடுத்து தர்மம் செய்து சாப்பிடப்பட்ட உணவு, அல்லாஹ்வின் ஹக்கை மறக்காமல், அதில் அல்லாஹ் ஏற்படுத்திய ஹக்கை மறக்காமல் சாப்பிடப்பட்ட உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தா சாப்பிட்டாங்களா அல்லது அதுக்கு மாற்றமாக சாப்பிட்டார்களா சொல்லுங்கள் யாராவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது பரக்கத்தில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட உணவு பரக்கத்தில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இப்ப நாம் வகை வகையாக வைத்து சாப்பிடுவதை பரக்கத் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு முன்னால் வகை வகையான உணவு இல்லை, அப்ப அவர்கள் பரக்கத்தா சாப்பிடவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கவளங்களை சாப்பிட்டார்கள், வயிறு புடைக்க சாப்பிட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப பரக்கத்தா சாப்பிடவில்லையா? அன்பானவர்களே, அல்லாஹுவின் பெயர் கூறி சாப்பிடுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுவது, சாப்பிட்ட அந்த உணவை அல்லாஹ்வுடைய ஹக்காக, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்காக நினைப்பது, அந்த ரிசுக்கில் சிலவற்றையோ அதில் ஒரு பகுதியையோ ஏழைகளுக்கு தர்மம் செய்வது, சமைத்ததெல்லாம் எனக்கே என்று வைத்துக் கொள்ளாமல் அல்லாஹுவின் அடியார்களை அதிலே நினைவு கூறுவது, இது பரக்கத் அன்பானவர்களே. இது போன்றுதான் இந்த துன்யாவுடைய விஷயத்திலே காசு பணம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பரக்கத்தா இருக்கும். எப்படி இந்த துன்யாவை வைத்தே இந்த பரக்கத்துக்குண்டான அர்த்தத்தை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? அப்படி இல்லை அன்பானவர்களே. அப்படி என்றால் ஏழைகள் எல்லாம் பரக்கத்தில்லாதவர்களா? பணக்காரர்கள் மட்டும் பரக்கத்தானவர்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்ப ஏழைகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யவில்லையா? வகை வகையான உணவுகளை யார் சாப்பிட முடியும்? வகை வகையான உணவுகள் யாருக்கு கிடைக்கும்? செல்வந்தர்களுக்கு. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்து என்பது இந்த துன்யாவிலே செல்வந்தர்களுக்கு மட்டும் உள்ள ஒன்று, ஏழைகளுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல. அப்படித்தானே சொல்ல வேண்டும் இல்லை அன்பானவர்களே? ஹலாலாக சம்பாதிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஹலாலாக சம்பாதித்து அந்த ஹலாலான வருமானத்தை கொண்டு, நீங்கள் ஹலாலாக சம்பாதித்து பேணுதலாக சம்பாதித்து அந்த பேணுதலான வருமானத்தை கொண்டு ரேஷன் கடையினுடைய அரிசியை வாங்கி அதையும் சமைத்து அதற்கு சால்னா வைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை, அதையும் வெறும் கஞ்சி காய்த்து குடித்தீர்கள் என்றால் நீங்கள் பறக்கத்துடையவர்கள். யாரை விட? ஹலால் ஹராம் பார்க்காமல், பேணுதல் இல்லாமல், பொய் சொல்லி ஏமாற்றி, வாக்குகளை மீறி, அடுத்தவருடைய சொத்தை அபகரித்து செல்வந்தர்களாக ஆகி வகை வகையான உணவுகளை, ஆடம்பரமான உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள், அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு அல்லாஹுவின் சாபத்தின் உணவு இல்லையா? அதை யாராவது ஹலாலான உணவு என்று, பரக்கத்தான உணவு என்று சொல்ல முடியுமா? அவர் அல்லாஹுடைய லேனத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு உதாரணம், எத்தீமுடைய சொத்தை, எத்தீமுடைய சொத்தை எவன் அபகரித்து சாப்பிடுகிறானோ அவன் வயிற்றிலே நரக நெருப்பை சாப்பிடுகிறான். அவன் கொடுந்து விட்டிருக்கக்கூடிய நரகத்திலே பொசுங்கிக் கொண்டிருப்பான். சொல்லுங்கள் பார்க்கலாம். பைத்துல் மால் உள்ளே போகிறது, மஸ்ஜிதுடைய சொத்து உள்ளே போகிறது, அனாதைகளின் சொத்து உள்ளே போகிறது, இவருடைய வீடு மாடிக்கு மாடி ஏறிக்கொண்டே செல்கிறது, இவருடைய வசதி கூடிக்கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய ஹக்குகள். அன்பானவர்களே, ஒரு ஏழை ஏன் கைகால் முடியாமல் ஒருவன் பிச்சை எடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கைகால் இல்லை, கண் இல்லை, அவனுக்கு பிச்சை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஒரு கலீஃபா இல்லை, பைத்துல் மால் இல்லை, அவரை ஆதரிப்பதற்கு வேறு யாரும் இல்லை. அவர் பிச்சை எடுத்தால்தான், நாலு பேரிடத்தில் ஏதாவது கேட்டால்தான் அவரால் சாப்பிட முடியும் என்றால் அவருக்கு பிச்சை எடுப்பது ஹலால். அவர் அதை வைத்து ஒரு கஞ்சி ஒரு கூழ் குடிக்கிறார், அது அவருக்கு பரக்கத்தான. இதைவிட ஒரு பெரிய பணக்காரன் ஹராமிலே சம்பாதிச்சிருக்கிறான், தவறான வழியிலே சம்பாதிச்சிருக்கிறான், ஆடம்பரமான உணவுகளை வைத்துக் கொண்டு பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான், சாப்பிட்டதற்கு பிறகு பெரிய துவா ஓதுகிறான். உங்களுடைய இந்த துவா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை ஹலாலாக்கிவிடாது. நீங்கள் சொல்லக்கூடிய பிஸ்மில்லா
நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஹராமை ஹலாலாக்கி விடாது. அப்படி பிஸ்மில்லாஹுவால் ஹராம் ஹலாலாகும் என்றால் ஒருவர் மது குடிக்கலாம்.
பிஸ்மில்லா ஒரு ஹராமை ஹலாலாக்கி விடும் என்றால் ஒரு மதுபானத்தை வைத்துக் கொண்டு ஒருவன் பிஸ்மில்லா சொல்லி குடித்து விடுவான். ஏன் பிஸ்மில்லா சொன்னால் ஹராம் ஹலாலாகி விடுகிறது. நான் பிஸ்மில்லா சொல்லி குடித்தேன், குடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான் என்றால் மது குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிடப் போகிறான். ஒருவன் மது குடித்தால் என்ன, வட்டி வாங்கி சம்பாதித்து சாப்பிட்டால் என்ன, அனாதைகளின் சொத்தை அபகரித்து சாப்பிட்டால் என்ன, பைத்துல் மாலின் சொத்தை சாப்பிட்டால் என்ன, பொய் சொல்லி வியாபாரம் செய்து சம்பாதித்து மோசடி செய்து வஞ்சகம் செய்து ஏமாற்றி வாக்குகளை மீறி நிறுவை அளவையிலே குறைவு செய்து பொருள்களை மாற்றி வியாபாரம் செய்து சம்பாதித்து முன்னால் வைத்துக் கொண்டு பிஸ்மில்லா ஓதி சம்பாதித்தால் என்ன, 100 ஹதரத்துகளை வைத்து பாத்தியா ஓதி சாப்பிட்டால் என்ன, சாப்பிட்டதற்கு பெரிய துவாவை ஓதினால் என்ன, ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்தால் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக சம்பாதித்து நீ கொடுத்த தர்மத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் அன்பானவர்கள். ஹராமிலே சம்பாதித்து விட்டு எப்படி காவிர்கள் கோயில் கட்டுகிறார்கள், குளம் கட்டுகிறார்கள், அவர்கள் அனாத இல்லங்களை திறக்கிறார், அவர்களுக்கு நினப்பு என்ன, நம்முடைய இந்த தவறான வழியில் சம்பாதித்ததெல்லாம் இப்படி செய்வதை கொண்டு சில புண்ணியத்தை தேடிக்கொண்டால் கடவுள் குத்தம் வராது என்று. இது காஃபிர்களின் நம்பிக்கை, மூமின்களின் நம்பிக்கை அப்படி அல்ல. யா அய்யுஹல் லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்தது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான், கோபத்திலே சொல்கிறான், ஹலாலானதை பார்த்து தர்மம் செய்யுங்கள். ஒரு மூமின் ஹலாலாகத்தான் சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதிக்கும் போதும் ஹலாலான தர்மமாக இருக்க வேண்டும். நீ செய்வது ஹலாலா என்று யோசித்துக் கொள். இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இது அன்பானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதான் பரக்கத்துடைய மாதம். எது பரக்கத்? இதில் செய்யப்படக்கூடிய அமல்கள் பரக்கத். அன்பானவர்களே, இதில் கேட்கப்படக்கூடிய துஆ பரக்கத். நாம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம், நிறைய ஆடைகள் எடுத்தோமா, வீட்டிலே ஒவ்வொரு நாளும் சஹர் ஒரு விருந்தாக, எப்படி ஒரு கல்யாண விருந்தாக இருந்ததா நம்முடைய இஃப்தார், ஒவ்வொரு நாளும் ஒரு கல்யாண விருந்தாக இருந்ததா. இந்த ரமதான் ரொம்ப பரக்கத்தா கழிஞ்சிச்சுங்க. எதை வைத்து சொல்கிறோம், அதில் ஓதிய குர்ஆனை வைத்தா. நம்முடைய செலஃப்கள் ரஹிமஹுல்லா, ரமதானில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா 60 முறை குர்ஆனை கத்தம் செய்பவர்களாக இருந்தார். யோசித்து பாருங்கள் எப்படி அவர்களுக்கு முடிந்தது, குர்ஆனோடு ஒன்றிய காரணத்தால். ரமதானுடைய இரவுகளில் ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனை கத்தம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த குர்ஆனோடு ஒன்றியதால் அந்த குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்தான். அவர்களது நேரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்தான். அதில் ஓதுவதிலே அவர்கள் இன்பம் கண்டார்கள். அன்பானவர்களே, பரக்கத் என்றால் அது பரக்கத். அமல்கள் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்திலே நோன்பு இருப்பதை அல்லாஹ் ஃபர்வாக்கினான். இதிலே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. ஷைத்தானின் அந்த சேட்டை செய்யக்கூடிய வரம்பு மீறக்கூடிய அந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இதிலே ஓர் இரவு இருக்கிறது. அந்த இரவின் அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் அந்த இரவின் நன்மையை இழந்தாரோ, யார் அந்த இரவின் நன்மையை இழந்தாரோ அவர் நன்மைகளையே இழந்து விட்டார். யார் அந்த ஓர் இரவின் நன்மைகளை இழந்தாரோ அவர் நன்மைகளையே இழந்து விட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானார். இப்படி அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை குறித்து முன்னறிவிப்பு செய்தார்கள். ரமதானை வரவேற்பதற்கு இந்த ரமதானிலே நீங்கள் எப்படி தயாராக வேண்டும் என்பதற்குண்டான அறிவுரை சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையிலிருந்து நல்ல படிப்பினைகளை பாடங்களை தருவானாக. இந்த ரமதானை அழகான முறையிலே வரவேற்று இந்த ரமதானை கொண்டு முழுமையாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் பெற்ற நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நமது பாவங்களை மன்னிப்பானாக. மூமின்களுக்கு நன்மையாகவும் ரஹ்மத்தாகவும் பரக்கத்தாகவும் இந்த ரமதானை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.